அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தினம் இறை வாக்கினர்களான சாமுவேல், சபூர் ஆகியவர்களின் இறை வாக்கை குறித்து பார்க்க போகிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். இன்றைய நீதியின் வழி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். நமது முந்தின நிகழ்ச்சியில் யோசுவாவை தொடர்ந்து அல்லது யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரேல் மக்களின் காலம் ஒரு இருண்ட காலம் என்று பார்த்தோம். அந்த இருண்ட காலத்தில் கூட இறைவனின் உண்மை வெளிச்சத்தையும் கவனித்தோம். இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து வரப்போகும் மீட்பரை பற்றி இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் மற்றும் அவருடைய சந்ததிக்கும் இறைவன் வாக்களித்ததை அவன் மறந்துவிடவில்லை. ரூத் என்ற பெண்ணின் வாழ்விலும் இறைவன் எவ்வாறு செயல்பட்டான் என்பதையும் கடந்த பாடத்திட்டத்தில் பார்த்தோம். ரூத் இஸ்ரேல் பெண் அல்ல, ஆனாலும் அவள் இஸ்ரேலின் இறைவன் மேல் தன் முழு இருதயத்தோடு ஈமான் வைத்தாள். தங்களை சுற்றியுள்ள பிற மத தெய்வங்களை இஸ்ரேலர் பின்பற்ற திரும்பின போது பிற மதத்தை சார்ந்த ரூத் இஸ்ரேலின் இறைவனை பின்பற்ற தீர்மானித்தாள். ரூத் இஸ்ரவேல் தேசத்தில் சென்று குடியேறி அங்கே போவாஸ் என்பவனை நிகாப் செய்தாள். போவாசுக்கும் ரூத்துக்கும் ஓபேத் பிறந்தார். ஓபேத் தாவூது நபியின் தந்தையான ஈசாய் என்பவரை பெற்றான். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆதம் நபியின் சந்ததியினரை இறைவன் மீட்கும்படியான திட்டம் படிப்படியாக நிறைவேறிக் கொண்டு வந்தது. காரணம், தாவூது நபி அவர்களின் சந்ததியிலிருந்துதான் மீட்பர் இந்த உலகத்திற்கு வருவார் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்தது. மாஷா அல்லா, தாவீது நபியின் சொந்த ஊரான பெத்லஹேமில்தான் இந்த மீட்பர் பிறந்தார். வரக்கூடிய பாடத்திட்டத்தில் இறைவாக்கினர் இவைகளை பற்றி எவ்விதம் வகிமொழிந்தார்கள் என்பதையும், அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வகி எப்படி நிறைவேறினது என்பதையும் பார்க்க போகிறோம். இறைவனால் மட்டுமே அத்தகைய காரியங்களை செய்ய முடியும். இறைவாக்கினன் தாவூது நபி அவர்கள் இறை தூதர்கள் மத்தியில் மிகவும் முக்கியமானவராக காணப்பட்டார். தாவூது நபி அவர்களின் பெயர் இறைவேதத்தில் சுமார் 1000க்கும் அதிகமான இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவூது நபி அவர்கள் மிகப்பெரிய கோலியாத் என்பவனை கல்லால் அடித்து கொன்ற மாவீரன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். தாவீது இஸ்ரேல் தேசத்தில் பெரிய ராஜா என்றும், சபூர் புத்தகத்தின் பெரும் பகுதியை இவர்தான் எழுதினார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கலாம். இதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறது நல்லது. ஆனால் தாவூது நபி அவர்களை பற்றி இதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. தாவூது நபி ஒரு ராஜா என்பது நமக்கு தெரிந்திருந்தும், தாவூது நபியை ஒரு பெரிய ராஜா வாக்கினவரை யார் எது என்பது நமக்கு புரியாமல் இருந்தால் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அல்லது தாவூது நபி அவர்கள் சபூர் வேதத்தை எழுதினார் என்றும் தெரிந்தும் அந்த சபூரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாமற் போனால் என்ன பிரயோஜனம்? அன்பானவர்களே, தாவூது நபி அவர்கள் மூலம் இறைவன் அருளின சபூர் என்னும் இறைவாக்கை பற்றி மென்மேலும் தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால், தொடர்ந்து வரக்கூடிய 5 பாடங்களிலும் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். தாவூது நபிக்கு முன் இருந்த இறைவாக்கினன் பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் சாமுவேல் என்னும் இறைவாக்கினன். இஸ்ரேல் மக்களை இறைவன் தன் பக்கமாக திருப்பிக் கொள்ள சாமுவேல் என்னும் இறைவாக்கினனை இறைவன் தெரிந்தெடுத்தான். காரணம், இஸ்ரேலரின் இருதயம் இறைவனை விட்டு வெகு தூரத்தில் இருந்தது. இன்று நாம் சாமுவேல் புத்தகத்தை பார்ப்போம். சாமுவேல் இறைவாக்கினன் எழுதின 1-2 சாமுவேல் புத்தகங்கள் இறைவாக்கில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். காரணம், இஸ்ரேலர்களின் அரசர்களில் முக்கியமானவர்களாக கருதப்படுகிற சவுல், தாவீது, சுலைமான் ஆகியோரின் சரித்திரங்கள் இந்த புத்தகத்தில்தான் அதிகமாக காணப்படுகிறது. நாம் பார்த்தபடி மூசா, யோசுவா, சாமுவேல் போன்ற இறைவாக்கினர்கள் இஸ்ரேலரை வழிநடத்த ஆளுகை செய்ய இறைவன் நியமித்தான். ஆனாலும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேலரை விடுதலை செய்ய இறைவனே அவர்களின் உண்மையான தலைவன். தம்மை தொழுது கொள்ளும்படியாக ஒரு தொழுகை ஸ்தலத்தை ஏற்படுத்தும்படி மூசா நபி அவர்களுக்கு கட்டளையிட்ட இறைவன் அவர்களை ஆளுகை செய்பவனாக இருக்க விரும்பினான். இஸ்ரேலர்கள் இறைவனுக்கு பயந்து அவனை பின்பற்ற வேண்டும். இருப்பினும் இஸ்ரேலரில் பெரும்பாலானவர்கள் இறைவன் தங்கள் மீது ஆளுகை செய்வதை விரும்பவில்லை. மற்ற தேசங்களில் உள்ள அரசர்களைப் போல தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று எண்ணினார்கள். தங்களின் மேல் ஆளுகை செய்ய ஆதமின் சந்ததியிலிருந்து வந்தவர்களை தெரிந்தெடுக்க தீர்மானித்தார்கள். சாமுவேல் புத்தகத்தின் 8வது சுரா 1-9 ஆயத்து கூறுகிறது, சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். மேற்கண்ட ஆயத்துகளின்படி இஸ்ராயேல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு அரசனை நியமிக்கும்படி இறைவன் சாமுவேலிடம் சொன்னான். இஸ்ரவேலர்களுக்கு தன்னை தவிர வேறு ராஜாக்கள் ஆளுகை செய்வதை இறைவன் விரும்பவில்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை விரும்பவில்லை என்பதற்காக இறைவன் அவர்களை பலவந்தம் செய்து அவர்கள் மீது ஆளுகை செய்ய மாட்டான். தொடர்ந்து வரும் சூராக்களில் சவுல் என்ற ஒரு மனிதனை இஸ்ரேல் மக்கள் அரசனாக்கின சம்பவத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இறை வாக்கு சவுலின் மேல் எண்ணெய் வார்த்து சாமுவேல் அவனை அரசனாக்கினான் என்று கூறுகிறது. இஸ்ரவேலில் அரசனாக நியமிக்கப்படுபவர்களுக்கு இவ்விதமாக செய்வது வழக்கமாக இருந்தது. 1 சாமுவேல் 10:1 1 சாமுவேல் 10:24 ஆகிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். இஸ்ரேலர்கள் முதலில் தங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவராக ராஜா சவுலை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம், சவுல் பலசாலியாகவும் உயரமான மனிதராகவும் அழகானவராகவும் தைரியசாலியாகவும் இருந்தார். வெளிப்புற தோற்றத்தின்படி பார்த்தால் சவுல் ஒரு சிறந்த அரசனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் மனிதன் நினைப்பது போல அல்லது மதிப்பீடு செய்வது போல இறைவன் செய்வதில்லை. மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் இறைவனோ இன்சானின் இருதயத்தை பார்க்கிறான். சவுல் ராஜாவின் ஆரம்பம் நன்றாக இருந்தது, ஆனால் காலப்போக்கில் அவருடைய இருதயம் பெருமையினால் நிறைந்திருந்தது. சவுல் இறைவனை தன் உதடுகளால் புகழ்ந்தாலும் அவருடைய இருதயமோ இறைவனை விட்டு வெகு தூரத்தில் இருந்தது. சவுல் இறைவனுக்கு கீழ்ப்படியதை விட தன் விருப்பத்தை செயல்படுத்துவதில் அதிக நாட்டம் கொண்டவனாக இருந்தான். சவுல் அரசனாகிய நியமிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகு நடந்த சில சம்பவங்களை இறைவாக்கு கூறுவதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 15:10-23 உடைய நான் வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கிரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன், சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே, இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும், அவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சாமுவேல் சவுலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமும், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இவ்விதமாக இறைவன் சவுலிடமிருந்து ராஜ்யம் எடுக்கப்பட்டு வேறொருவரிடம் கொடுக்கப்படும் என்று இறைவன் கூறினான். 1 சாமுவேல் 16:1-7 நான் வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசா இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்து இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைத்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்த இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். 1 Samuel 16:8-13 நாம் வாசிக்க கேட்டோம். இவ்விதமாக சவுலுக்கு பிறகு தாவூது நபியை இறைவன் அரசனாக்கினதை மேற்கூறும் ஆயத்துகள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. தாவூது நபி அவர்கள் உடனே ராஜாவாகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவூது நபி அவர்கள் ஒரு வாலிபனாக இருந்தார். இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்ய இறைவனால் நியமிக்கப்பட்ட காலம் இன்னும் நிறைவேற இன்னும் வரவில்லை. உண்மையாக சொன்னால் 10 வருடம் வரை தாவூது நபி அவர்கள் காத்திருந்தார். 1 Samuel 17:35 இவ்விதமாக கூறுகிறது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தாவீது நபி அவர்கள் நல்ல ஆடு மேய்க்கும் திறமையும் இறைவனை போற்றி பாடவும் இசை கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கவும் திறமை பெற்றிருந்தார். இறைவனின் ரூகினால் தாவூது நபி அவர்களுக்கு வகி மூலம் கொடுக்கப்பட்ட அநேக இறைவாக்குகளை சபூர் என்னும் பாடல் புத்தகமாகவும் எழுதினார். தாவூது நபி அவர்கள் இறைவாக்கின் மேல் எவ்வளவு ஈமான் கொண்டவனாக இருந்தார். இன்றைய நிகழ்ச்சியை தாவூது நபியின் சபூர் புத்தகத்திலிருந்து சில ஆயத்துகளுடன் நிறைவாக்க விரும்புகிறோம். ஆடுகள் மேய்க்கும் போது தாவூது நபி அவர்கள் இசைக்கருவிகளை வாசித்து இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட சபூர் வேதத்தின் பாடல்களை பக்தியுடன் பாடுவதையும் கவனியுங்கள். சங்கீதம் 8:1-9 நான் வாசிக்க கேளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர். உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவானாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. சங்கீதம் 19:1-7 நான் வாசிக்க கேளுங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 23:1-6 நான் வாசிக்க கவனியுங்கள். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் வரக்கூடிய பாடத்திட்டங்களில் தாவூது நபியை பற்றியும் கோலியாத்தை பற்றியும் உள்ள சுவையான இறைவாக்குகளை கவனிக்கப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ்.